الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل إلى آخر الآية وكان رسول الله صلى الله عليه وسلم يكثر في دعائه اللهم إني أعوذ بك من المأثم والمغرم رواه البخاري صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين على وتر العالم نغير الله அன்படியோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே அனைத்து புகழ்களும் புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதையில் வழிநடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்னாருடைய முபாரக்கான வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழவிருக்கின்ற எல்லா மூமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமைகளை மதித்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய இந்த முபாரக்கான பள்ளி வாசலில் இத்திகாஃபுடைய நியத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை விசுவாசிகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அடிபணிந்து அவனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் ஏற்று எவைகளையெல்லாம் அவன் தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கியிருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் முற்றுமுழுதாக வாழ்க்கையில் விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகிய எமக்கு உலகில் பல தொடர்புகள் இருக்கின்றன. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்களை நாம் சந்திக்கிறோம். எம்முடைய குடும்பம் ரீதியாக, தொழில் ரீதியாக, எம்முடைய பிரயாண ரீதியாக அன்றாடம் நாம் ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஒவ்வொரு நடைமுறைகளையும் நாம் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நாம் வாழ்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய தூதர்கள் மூலமாக வழிகாட்டிய ஒரு மார்க்கம். எங்களுக்கு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையின் சிறப்பம்சங்கள் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் அவனுடைய திருமறை மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரம் மூலமாக அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சகோதரர்களே, நாம் அதிகமாக பணத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். பணத்துக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நிறைய தொடர்பு இருக்கிறது. அன்றாடம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் பணத்தினுடைய தேவையுடையவனாக இருக்கிறான். பணம் என்பது ஒவ்வொரு மனிதனிலும் பல வகையில் வந்து செல்கின்றது. பணம் சம்பந்தமாக குர்ஆன் நிறைய பேசியிருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக குர்ஆன் நிறைய பேசியிருக்கிறது. தொழுகையை பற்றி ஒரு வசனத்தில் பேசாத அளவுக்கு, ஜகாத் ஹஜ்ஜுகளை பற்றி பேசாத அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் நாம் அன்றாடம் பாவனையில் இருக்கக்கூடிய ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபில் 15 வரிகள் கொண்ட ஒரு ஆயத்தாக, 15 வரிகள் கொண்ட ஒரு ஆயத் கடனை பற்றி மாத்திரம் பேசியிருக்கிறது. அல்லாஹ் தன்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது கூட 4 வசனங்களை பாவிக்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத், வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். 2 வரிகளில் முடித்திருக்கிறான். ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக பேசும் பொழுது 15 வரிகள் கொண்ட ஒரு ஆயத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். சகோதரர்களே, கடன் என்பது அவ்வளவு பாரமானது, பயங்கரமானது. ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கைக்கு தீங்கிழைக்கக்கூடியது, அவனுடைய சொர்க்க பயணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் கடன் என்று சொல்லக்கூடிய ஒன்று. கடனை பொறுத்தவரையில் இஸ்லாம் கடன் கொடுப்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறது, கடன் எடுப்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறது, கடன் கேட்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறது, கடனை அழகிய முறையில் திருப்பி கொடுப்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறது. நாம் சில கடைகளில் பார்த்திருப்போம், கடன் இல்லை என்று அவர்கள் போர்டு போட்டிருப்பார்கள், கடன் இல்லை என்று அறிவித்திருப்பார்கள். இது இஸ்லாமிய ஷரியாவுக்கு சுன்னாவுக்கு மாற்றமானது. கடன் என்பது இஸ்லாம் அங்கீகரித்த ஒன்று, இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஒன்று. ஆனால் அந்த போர்டு போடப்படுவதற்கு காரணமாக முஸ்லிம்கள் ஆகிவிட்டார்கள். முஸ்லிம்கள் ஷரியத்தை அந்த நிலைமைக்கு மாற்றிவிட்டார்கள். கடன் என்பது உறவுக்கு பகை, கடன் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிக்கக்கூடியது என்ற பயங்கரமான ஹதீஸ்களை முன்வைத்து அந்த கடன் என்ற இபாதத்தை இஸ்லாமிய சமூகம் அழித்து விட்டார்கள், இல்லாமலாக்கி விட்டார்கள். கடன் என்பது சகோதரர்களே அல்லாஹ் அங்கீகரித்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் கடன் பட்டிருக்கிறார்கள், கடன் எடுத்திருக்கிறார்கள், கடனை அழகிய முறையில் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள், அழகிய முறையில் திருப்பி கொடுக்கவும் சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் கடனுடைய விடயத்தில் பயந்தும் இருக்கிறார்கள். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா தொழுகைகளிலும் 2 விடயங்களை குறிப்பாக பாதுகாவல் தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஸ்மி வல் மக்ரம், யா அல்லாஹ், பாவம் செய்கிற சூழலை விட்டும், கடன் படுகிற சூழலை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடன் பாரமானதும் பயங்கரமானதும். சகோதரர்களே, யார் கடனை திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் வாங்குகிறார்களோ, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கடனை அவருக்கு திருப்பி கொடுக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டாலும் அந்த கடனுக்கு நான் பொறுப்புதாரி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடன் வாங்கி இருக்கிறார், திருப்பி கொடுக்கும் எண்ணத்தில், திருப்பி கொடுக்கும் நோக்கத்தில் அப்படி வாங்கினால் அல்லாஹ் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழிகளை வசதிகளை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உண்டாக்கி கொடுப்பான் என்றும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடனை பொறுத்தவரையில் நாம் இந்த சர்வசாதாரணமாக நம்மில் புலங்குகின்ற ஒரு நடைமுறை வியாபாரமாக ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை நாம் புறம் தள்ளியதால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் உதாசீனப்படுத்தியதால் இன்று சமூகத்தில் பிளவுகளும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் விரிசல்களும் இந்த கடனால் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கடனை பற்றி என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசிகளே, இதா ததாயந்தும் பிதைனின் இலா அஜலின் முசம்மன், நீங்க யாருக்காவது ஒருவருக்கொருவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடன் கொடுத்தால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க யாருக்காவது ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்தால், பல் யக்துப் பைனக்கும், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் அந்த கடனை எழுதிக் கொள்ளுங்கள், அந்த கடனை எழுதிக் கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பல் யக்துப் பைனக்கும், நீங்கள் இருவரும் இருந்து அந்த கடனை எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு நீதமான ஒரு எழுத்தாளரை வைத்து, இரண்டு சாட்சிகள் ஆண்களை வைத்து இந்த கடனை நீங்கள் முறையாக எழுதிக் கொள்ளுங்கள். இரண்டு ஆண்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், இரண்டு ஆண்கள் சாட்சிகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், ஒரு ஆணையும் இரண்டு நீதமான பெண்களையும் வைத்து இந்த கடனை எழுதிக் கொள்ளுங்கள். கடனுக்கு அல்லாஹ் சாட்சியாக பெண்களையும் குறிப்பிட்டிருக்கிறான். ஆண்கள் யாரும் இல்ல, கிடைக்கல, விட்டுவிட வேண்டாம். ஃபரஜுலுன் வம்ரஅதானி மிம்மன் தர்தவுன், ஒரு ஆணையும் ரெண்டு பெண்களையும் வைத்து அந்த கடனை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்? பெண்ணுடைய சாட்சி, இரண்டு சாட்சிகள் சேர்ந்தால்தான் ஒரு சாட்சியாக கருதப்படும். அந்த இஹ்தாஹுமா பத்துதக்கிர இஸ்தாஹுமல் உஹ்ரா, யாராவது ஒரு பெண் இந்த கடனுடைய விடயத்தை மறந்து விட்டால், தவறிவிட்டால், பத்துதக்கிர இஸ்தாஹுமல் உஹ்ரா, மற்ற பெண் அதை ஞாபகம் ஊட்டுவாள். எனவே இரண்டு பெண்களை வைத்து இந்த கடனை எழுதிக் கொள்ளுங்கள். வலா தஸ்அமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவ் கபீரன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், கடன் சிறியது பெரியது என்று நீங்க கணக்கெடுக்காம விட்டு விடாதீர்கள். சிறிய கடன் தானே, சின்னொரு கடன் தானே, இதை எதுக்கு எழுதுவானே, இதுக்கு எதற்கு சாட்சி என்று நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா தஸ்அமு அன் தக்துபூஹு ஸகீரன் அவ் கபீரன், கடன் சின்னதாக இருக்கிறது என்பதற்காக நீங்க விட்டு விடாதீர்கள். கடன் பெரியதாக இருக்கிறது என்பதற்காக மாத்திரம் நீங்க ஆள் போட்டு எழுதுற வேலையை வச்சுக் கொள்ளாதீங்க. சிறியதாக இருந்தாலும் எழுதுங்கள், பெரியதாக இருந்தாலும் எழுதுங்கள். அந்த கடிதத்தை யார் எழுதுவது? அந்த கடிதம் எழுதப்படும் பொழுது பல்யும்லில் அலைஹில் ஹக், பல்யும்லில்லதி அலைஹில் ஹக், யார் கடன் வாங்குகிறாரோ, யார் கடனை வாங்குகிறாரோ, எனக்கு பணம் தேவை, இத்தனையாம் திகதி இன்ன மாதத்தில் நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று யார் கடனை வாங்குகிறாரோ அவர்தான் அந்த காலத்தை நேரத்தை என்ன எழுத வேண்டும் என்றதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றும் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்தான் சொல்லணும், கடனை நான் இத்தனாம் தேதி தருவன், இத்தனை மணிக்கு தருவன், இன்ன மாதத்தில் தருவன், இன்ன வருடத்தில் தருவன், கடனை இப்படி திருப்பி தருவேன் என்ற அந்த வாசகங்களை எல்லாம் கடன் வாங்குபவர் அவர் கூற கூற, அவர் சொல்ல சொல்ல அந்த எழுத்தாளர் அதை முறையாக எழுத வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய நடைமுறையில் இது இருக்கிறதா? இதுவெல்லாம் வட்டி கடைக்கு சொந்தமாக பேங்க்குகளுக்கும் இன்சூரன்ஸ்களுக்கும் பினான்ஸ்களுக்கும் லீசிங்களுக்கும் என்னென்ன பேர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான காரியங்கள் உண்டாகிவிட்டனவோ அவைகள் அனைத்தும், அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இந்த சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் நாம் விட்டுவிட்டோம். யாரிடம் இருக்கிறது எழுதுகிற பழக்கம்? எழுதாததினால் இந்த குடும்பங்களுக்கு இடையில் சண்டை, சகோதரர்களுக்கு இடையில் சண்டை, கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நினைக்கிறோம் நம்முடைய சகோதரன் தானே அவன் மாறு செய்ய மாட்டான், நம்முடைய நண்பன் தானே அவன் மாறு செய்ய மாட்டான் என்று சாதாரணமாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அது பெரும் ஒரு வழக்கென்று வாழ்க்கை கூறாக அந்த ரெண்டு குடும்பங்களும் விரோதமாக பகைவர்களாக வாழ்வதற்கு இந்த கடன் ஒரு காரணமாக அமைந்துவிடும். காரணம், அல்லாஹுடைய கட்டளை மறுக்கப்படுவதனால். அல்லாஹுடைய கட்டளை, கடன் வாங்குறவர் எப்பவும் ஞாபகம் வச்சு கொள்ளணும், ஏண்ட கடனை நான் திருப்பி கொடுப்பேன், அதற்குரிய வழிகளை நான் செய்வேன். கடன் வாங்கினவர் எப்பொழுதும் தன்னுடைய கடன் விவகாரம் மூன்றாவது நபருக்கு போகாமல் அவர் பாதுகாத்துக் கொள்வார். இவர் கடன் வாங்கினாரு, ஒரு தாரார் இல்ல, பள்ளிக்கு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க, உங்களோட ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, கடன் வாங்கிக்கிறாரு, என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இது ஒரு முஸ்லிமுடைய மூமினுடைய பண்பல்ல. மூன்றாவது ஆளுக்கு வந்துவிட்டால், தீர்ப்பு என்று வந்துவிட்டால், அந்த கடனை உடனடியாக நிறைவேற்றுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அபி ஹத்ரத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு யஹூதி இடத்துல 4 திர்ஹம் கடன் வாங்கியிருந்தாங்க. வெறும் நம்மட பாசையில சொல்றா 4 ரூபா, 4 ரூபா கடன் வாங்கியிருந்தாங்க அப்துல்லாஹி இப்னு அபி ஹத்ரத் ரழியல்லாஹு அன்ஹு. அந்த யகூதிக்கு அந்த கடன் அவர்களுக்கு கொடுக்க கிடைக்கல, ஏமாத்தல்ல, அந்த கடனை கொடுக்க கிடைக்கல. 4 ரூபா கடன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த யகூதி வந்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தோழர் என்னிடத்துல 4 திருகம் கடன் வாங்கி இருக்கிறார், பகலபணி அலைய, நீண்ட நாட்களாக அதை தராமல் ஏமாற்றுகிறார், அவர் தருகிறார் இல்லை, என்னுடைய கடனை பெற்று தாருங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹி இப்னு அபூ ஹத்ரத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை வர சொன்னாங்க. இவரிடத்துல கடன் வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. ஓ யா ரசூலல்லாஹ், வாங்கினான் சொன்னாங்க நபி அவங்க. அஅதி ஹக்கா, அவனுடைய கடனை உடனடியாக திருப்பி கொடு என்றார். அவனுடைய கடனை உடனடியாக திருப்பி கொடு. அவர் சொன்னார், வல்லதி பஅஸக பில் ஹக் லம் அஜிதுஹு யா ரசூலல்லாஹ், உங்களை நபியாக அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய தூதரே, அதை கொடுக்கிறதுக்கு எனக்கு கிட்ட வழி இல்லைன்னு சொன்னார். அந்த 4 ரூபாவை திருப்பி கொடுக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அஅதி ஹக்கா, கடனை கொடு என்று சொன்னாங்க. கடன குடு முதலாவது. அவர் சொன்னார், வல்லதி பஅஸத பில் ஹக், உங்களை அல்லாஹ், எந்த அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்பினானோ, எந்த அல்லாஹ்வை நான் ஏற்றிருக்கிறேனோ, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக யா ரசூலல்லாஹ், அந்த கடனை கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க, அஅதி ஹக்கா, அவனுடைய கடனை கொடு என்று சொன்னார். அவனுடைய கடனை கொடு. அப்துல்லாஹி இப்னு அபூ ஹத்ரத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, நபி அவங்க மூன்றாவது இந்த வார்த்தையை சொன்னதும், வஅலா ரஅஸிஹி இஸாபா, அவருடைய தலையில் ஒரு தலைப்பாக இருந்தது. அவர் ஒரு போர்வையால் இடுப்பு வரைக்கும் கட்டி இருந்தார். மேல போடுறதுக்கு ஷேட் கூட இருக்கல அவரிடத்துல.
தலைப்பாகை ஒன்று கட்டி இருந்தார். அந்த ஒரு போர்வையை தன்னுடைய முழு உடம்பையும் போர்த்தி இருந்தார். நபி அவங்க மூணாவது தடவை அவனுடைய கடனை கொடு என்று சொன்னதும் தன்னுடைய தலையில் இருந்த அந்த தலைப்பாகையை கலட்டி வேட்டியாக அணிந்து கொண்டு அந்த போர்வையை கலட்டி எடுத்துக்கொண்டு வெறுமேலோடு அவர் பஜாருக்கு போனார். பஜாருக்கு போய் இதை யார் என்னிடத்தில் விலைக்கு வாங்குவார் என்று அதை ஏலமிட்டார். நான்கு திருகத்துக்கு நான்கு தீனார்களுக்கு அந்த போர்வை விற்கப்பட்டது. உடனடியாக கொண்டு வந்து அப்துல்லாஹ் இப்னு அபூ ஹஜ்ரத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த யஹூதிக்கு அந்த நாலு திருகத்தை கடனை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொடுத்து விட்டு வெறுமேலோட உடுத்துறதுக்கு உடுப்பில்லாம வேட்டிக்கு பதிலாக தன்னுடைய தலையில் இருந்த தலைப்பாகையை கட்டி கொண்டு செல்றாங்க. ஒரு வயசான பொம்புளவாராம். மா அஸாபிக்க யா சாஹிப ரசூலில்லா, அந்த பெண் கேட்கிறாள், நபியுடைய தோழமையில் வாழ்ந்தவரே, சஹாபியே, என்ன நடந்தது, என்ன கோலம், இது ஏன் இப்படி வருகிறீர்கள்? நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அந்த பெண்மணி தன்னிடம் இருந்த ஒரு போர்வையை எடுத்து இதை வச்சுக்கோங்க என்று சொல்லி அந்த சஹாபிக்கு கொடுத்தாங்க. அந்த சஹாபி அதை திரும்ப உடுத்தி கொண்டான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, எப்ப நாம நம்முடைய ஹக்குல இருக்கிற நம்முடைய உரிமையை, நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஹக்கை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவோமோ, அல்லாஹ் நமக்கு சேர வேண்டியதை நம்முடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான். எப்ப ஏமாத்தோணும் என்று முடிவு செய்வோமோ, எப்ப அடுத்தவனை இல்லாமலாக்கோணும் என்று முடிவு செய்வோமோ, அல்லாஹ் நம்மிடத்தில் இருக்கிறதை அனைத்தையும் பறித்து விடுவான். சகோதரர், கடன் என்பது பொல்லாதது, அது பெரும் ஒரு பாலமாக மாறிவிடும். நம்முடைய சமூகத்துக்கு கடன் வாங்கவும் தெரியாது, கடன் கொடுக்கவும் தெரியாது. சிலவங்க வருவாங்க, அவரை கண்டாலே முதலாளிமார் சொல்லிடுவாங்க, வாரான் என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லி. இஸ்லாம் இல்லாமலாக்கிய, எந்த விதத்திலும் அங்கீகரிக்காத ஒரு பொய்யை சொல்ல வைப்பதற்கு நம்முடைய சமூகம் காரணமாக மாறிவிட்டார். ஆள் இல்லைன்னு சொல்லும், முதலாளி இல்லைன்னு சொல்லும். ஏன்? அவனை கண்டாலே தெரியும் இவன் பொல்லு போடத்தான் வாரான், இவன் எடுக்கத்தான் வாரான், இவனுக்கு கொடுத்தா வாழ்க்கையிலேயே திருப்பி எடுக்க முடியாது என்று நம்முடைய சமூகத்தின் நிலை மாறிவிட்டது. சமூகம் இன்னும் சிலவங்க இருக்கிறாங்க, கடன் எடுக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல போய் பேசி கேட்டு முறையாக எழுதி வாங்கண்டு. சிலவங்க இருக்கிறாங்க, கடைக்கு வந்தால் எல்லா சாமானையும் விலை போட்டு எல்லாம் வாங்கி நிறுத்து கட்டினதுக்கு முடிஞ்சதுக்கு பின்னால சொல்றது, அதை எழுதி கொள்ளுங்க, நான் புறவு வந்து தாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எங்கிருந்து இந்த நடைமுறை வந்தது? இது யாருடைய கலாச்சாரம்? இது யாருடைய பழக்க வழக்கம்? இதுதான் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தின் வீழ்ச்சிக்குரிய காரணம். சகோதரர், வீழ்ச்சிக்குரிய காரணம். நாங்க நினைக்கிறோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா விஷயம் அது பெருசு இல்லை. சகோதரர், லட்சம் ஆயிரம் கோடிகள் அதை விட ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில ரொம்ப கவனமாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கும். ஆயிரம் லட்சம் என்று சொன்னால் என்ன சண்டை பிடிச்சு சரி வாங்கி எடுத்துருவாங்க, என்ன பாடுபட்டு சரி வாங்கி எடுத்துருவாங்க, யாரையாவது பிடிச்சி எதையாவது செஞ்சு வளர்த்து பேசி சரி அந்த சல்லி எடுத்துருவாங்க. ஆனால் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்குது அல்லவா, இது ஆக பெரிய பாரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபைக்கு ஒரு ஜனாதா வந்தால் நபி அவங்க முதலாவது கேட்கிறது, அலைஹித்தைன், இந்த ஜனாதாவுக்கு கடன் இருக்கிறதா, கடன் பட்டிருக்கிறாரா? யாராவது கடன் இருக்குதுன்னு சொன்னால் நபி அவங்க கேட்பாங்க, இந்த கடனை யாராவது பொறுப்படுத்துறீங்களா? அப்படி எடுத்தால் நபி அவங்க தொழுகை நடத்துவாங்க, அப்படி இல்லை என்றால் நபி அவங்க சொல்லுவாங்க, உங்களோட சகோதரருக்கு நீங்களே தொழுவிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. நபி அவங்க தொழுகைக்கு கூட முன்வர மாட்டார்கள் கடன் உள்ளவர்கள்.
முஸ்லிம் ஷரீஃபில் ஹதீஸும் வருகிறது, ஒரு சஹாபி மரணித்து விட்டார், அவருக்கு 2 ரூபாய் கடன் இருந்தது. நம்மளுடைய பாசல சொல்றா 2 ரூபா கடன், 2 திர்கம் கடன் பட்டிருந்தார். நபி அவங்க கேட்டாங்க, அலைஹிதைன், இவருக்கு கடன் இருக்கிறதா? ஒருவர் சொன்னார், யார் ரசூலல்லா, எனக்கு இவர் 2 திர்கம் தர இருக்கு, 2 ரூபா தர இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, இவருடைய ஜனாதாவை நீங்களே சொல்லிக்கோ. அந்த சபையில இருந்த அபு கசாதா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யார் ரசூலல்லா, அந்த கடனை நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன், நீங்க தொழுவீங்கன்னு சொன்னாங்க. அந்த கடனை நான் பொறுப்படுத்துறேன், நீங்க தொழுவீங்க. நபி அவங்க தொழுவிச்சாங்க. 2-3 நாளைக்கு பின்னால கேட்டாங்க, அபு கதாதா, அந்த கடனை கொடுத்தீங்களா? யார் ரசூலல்லாஹ், சில வேலைகள் காரணமாக கடன் கொடுக்கப்பட இல்லை. சொன்னாங்க, அவசரமாக கொடுத்துருங்க, அது வரைக்கும் அவர் நிம்மதி அடைய மாட்டார் கபூருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, 1 ரூபாய் 2 ரூபாய் எல்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக மறுவா வந்து தாரணுட்டு வார, எத்தனை ரூபாய்கள் இப்படி கொடுத்துருக்கிறாங்க மறுவா வந்து தாரண. சென்ற வாரம் ஒருவர் ஒரு பத்துவா கேட்டார். சென்ற கிழமை அவர் கட்டுக்கஸ் தொட்டையிலிருந்து குருநாயகளுக்கு பஸ்ல ஏறி இருக்கிறார், அரசாங்க பஸ். ஆனால் அவர் வளமையாக வாகனங்கள்ல பைக்ல போய் பழவினவர், எதார்த்தியாக பஸ்ல போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. பஸ்ல ஏறி குருநாகல்ல வந்து இறங்கிட்டாரு, பஸ் போயிட்டு தான், ஆனா காசு கொடுக்கல. வளமையில அந்த பஸ்ல போற பழக்கம் இல்லாததுனால காசு கொடுக்க மறந்துட்டார். சொன்னாரு, அதற்கு இப்படி காசு கொடுக்க மறந்துட்டேன், என்ன செய்யுது? நான் ஒரு முக்தி சாபிடத்துல பத்துவா கேட்ட நேரம் சுபஹானல்லாஹ், அவர் சொன்னார், அது அரசாங்கத்துக்குரிய பணம், அது கடன், அதுக்கு என்ன செய்யணும்? கட்டுகஸ் தொட்டையிலிருந்து குருநாகல் வரும் வரைக்கும் எவ்வளவு பத்து கெடுக்கிறாங்களோ அந்த அளவு ஒரு முத்திரையை வாங்கி அதை கிழிச்சு வீசிட சொல்லுங்க, ஏனென்றால் அது அரசாங்கத்துக்கு போக வேண்டிய பணம், அது கடன். அல்லாஹ்வுடைய நல்லடியார், எவ்வளவு பேர் இப்படி நம்முடைய வாழ்க்கையில கடனாளிகளாக இருக்கிறோம், எவ்வளவு பேர் இருக்கிறோம், லட்சக்கணக்கு மாத்திரம் ஞாபகம் இருக்கிறது, 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா இது எங்களை வாழ்க்கையில நினைப்பே கிடையாது. 1,000,000 விட 1 ரூபா 2 ரூபால கவனமாக இருக்கும். கடைகளுக்கு போற நேரம், சாமான்கள் வாங்குற நேரம் 1 ரூபா 2 ரூபா பேலன்ஸ் ஆகும். கடைக்காரன் சொல்லுவாரு, மறுவ வாங்க காரணம் என்று இவருக்கு போய் தந்த 1 ரூபாயை கேட்டுக்கொண்டிருக்கேன், அது கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஒரு மனுஷனா இவன், 1 ரூபா காசிக்கு சாக போறான்னு அவர் அப்படி சொல்லுவார். இவர் 1 ரூபாயை கொண்டு போய் கொடுக்க போறதும் அவருக்கு கடைக்காரன் கேட்டால், நீங்க 1 ரூபா ஒன்று தரையிக்குது, போன கிழமை சாமான் வாங்கிட்டு சொல்லிட்டு போனீங்க என்றால் அவர் அந்த கடைக்கு போறத விட்டுவார். இப்படிப்பட்ட கஞ்சன் தடை வச்சிருக்கிறான், 1 ரூபா காசை கூட விட மாட்டான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த 1 ரூபாய் தான் நாம் சொர்க்கம் போறதுக்கு தடையாகும். நம்முடைய எல்லா அமல்களும் அங்கீகரிக்கப்பட்டு விடும். கடன் இருந்தால் மன்னிக்கப்பட மாட்டாது என்று நான் சொல்லலாம். ஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய நான் ஷஹீதாகினால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா? ஓ, எல்லாம் மன்னிக்கப்படும், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா? எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த சஹாபி போறாரு, ஜிப்ரீல் வந்தார் அலைஹிஸ்ஸலாம், வந்து சொன்னார், நபி அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, எல்லாம் மன்னிக்கப்படும், இல்லத்தையும் கடனை தவிர, கடன் மன்னிக்கப்பட மாட்டார், கடன் கொடுப்போம், கடன் வாங்கினா கொடுப்போம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் விரும்பின, அல்லாஹ் கட்டளைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தான முறைகள் கடனுக்கு கொடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இருக்குது, இவைகளை பின்பற்றுவோம். எங்களை பார்த்தால் கடன் தாரதுக்கு சந்தோஷப்படும். கடன் கொடுக்கிறவங்களும் ஒரு விஷயத்தை கவனத்தில் வைப்போம். ஒருத்தர் வந்து தன்னுடைய சக்தியை மீறி கடன் கேட்கிறார், உங்கள்கிட்ட பணம் இருக்குது, தன்னுடைய சக்தியை மீறி கடன் கேட்கிறார், நீங்க பார்க்கணும் இவருக்கு கடன் கொடுத்தா இவனுக்கு திருப்பித் தாரதுக்கு வழி இருக்குதா?
கடன் கொடுத்தா இவன் திருப்பி தருவானா? சமூகத்தில் இவனுடைய நிலைமை என்ன? எல்லாருக்கும் நல்லா தெரியும், இவர் எடுத்தா கொடுக்க மாட்டார் என்று சகோதரர்களை அவர் கொடுக்கவே கூடாது. அவரை மேலும் மேலும் பாவத்தாளியாக்க கூடாது. வேணுமெண்டா அவர் சதக்கா கொடுங்க, வேணுமெண்டா சக்காத்த கொடுங்க. கடன் கொடுத்து அவரை பகைவராக்கி, பாவியாக்கி, நரகவாதியாக்கி சகோதரர்களை பெரும் பாவம். என்ன செய்ய, என்ன செய்ய வந்து கேட்கிறான், கொடுக்காட்டி அதை இது சொல்லுவான், அதுக்காக வேண்டி கொடுக்கிறது, அவரை பாவியாக்குறது. இது நாங்க செய்யக்கூடிய பெரும் பாவம், நாங்க செய்யக்கூடிய பெரும் பாவம். இந்த முறைகளை சரியத்தோடு, நாங்கள் எல்லாம் வியாபாரத்தோட தொடர்பானவர்கள், பொருளோட தொடர்பானவர்கள், கொடுக்கல் வாங்கலோட தொடர்பானவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளிமுடைய தொடர்பு இருப்போம். இந்த ஆளிமிடத்துல எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக நாங்க அன்றாடம் பேசிக் கொண்டிருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வாழ்க்கையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை முறைகளை பின்பற்றி உண்மையான முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை சீராக்குவாயாக. எம்மை ஒரு நல்ல பரிபூரண கடலில்லாத முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. உன்னை சந்திக்கும் பொழுது யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு செய்யாத நல்லவர்களாக நாம் உன்னிடத்தில் வந்து சேருவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலாக்குவாயாக, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை ஹலாலாக்குவாயாக, எங்களுடைய கடன்களை யா அல்லாஹ் உரிய நேரத்தில் முறையாக செலுத்தி விடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. யார் யாரெல்லாம் கடன் பட்டு அதை கொடுக்க அடைக்க முடியாமல் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்கள் அந்த கடனை முறையாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.